நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவோம்.
வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் போட்டித் தேர்வுக்கு தன்னை எப்படி தயார்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம போட்டித் தேர்வுக்கான நிகழ்ச்சியில் வந்து என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, பிரிலிம்ஸ் அப்புறம் மெயின்ஸ் அப்புறம் இன்டர்வியூ சிலபஸும் அதனுடைய ஸ்டாண்டர்ட் புக்ஸும் என்னென்ன படிக்கணும், எந்தெந்த பாடத்திற்கு என்னென்ன புத்தகம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். இந்த வாரம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ட்ரிபிள் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்க சில கேள்விகளை கேட்பாங்க, அதுக்கு தகுந்தமே நம்ம பதில் சொல்லிக்கலாம்.
வணக்கம் சார், என்னோட பேர் சிவானி சார். அடுத்த டாபிக் வந்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் இந்தியாங்க சார். இதுல வந்து இன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு இல்லைங்க சார், அதை பத்தி சொல்லுங்க சார்.
இந்திய பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா நம்ம இதுவும் ஒரு முக்கியமான சாப்டர், தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு அடிப்படையான விஷயம். இந்திய பொருளாதாரம் அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற ஒரு குடிமகனுக்கும் அடிப்படையான நம்மளுடைய பொருளாதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லாம் தெரியும், இந்தியா வந்து ஒரு அக்ராரியன் கண்ட்ரி. இந்தியாவில் வந்து பாதிக்கு மேற்பட்ட மக்கள் வந்து விவசாய தொழிலை முதன்மை தொழிலாக சார்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 65% மக்கள் வந்து வேளாண்மை தான் சார்ந்திருக்கிறாங்க. இந்த இன்க்ளூஷன் என்ற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கம், நிறைய டீட்டெயிலாக இன்னும் பார்க்குறீங்களா. ஜென்ரலாக வந்து பணவீக்கம் அதை பற்றி படிக்கிறது தான் வந்து இந்த இன்க்ளூஷன். பாவர்ட்டின்றது வறுமை கோட்டு, அதாவது வறுமை கோட்டுக்கு பற்றி படிக்கிறது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு, நமக்கு இப்போ இருக்கிற அந்த இயற்கை வளங்களை வந்து அப்படியே வந்து விட்டு செல்வது, அதாவது நம்மளுடைய அடுத்த சந்ததியினருக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம எதையுமே அழிச்சிடாமல் அவங்களுக்கும் கொஞ்சம் விட்டு செல்வது, அதாவது சஸ்டைனபிளாக ஒரு பொருளை வந்து கொண்டு போகிறது. ஒரு 10 மரம் இருக்குன்னா அந்த 10 மரம் வெட்டினா அதுக்கு பதிலாக திரும்பணும் 10 மரம் நட்டுணும். ஸோ அப்போ தான் வந்து எதிர்காலத்தில் வர சந்ததியினரும் வந்து அதை வந்து அனுபவிக்க முடியும். ஒரு பொருளை வந்து முழுமையாக அழிக்காமல் சஸ்டைனபிளாக வந்து கொண்டு போகிறது தான் வந்து அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அடுத்து டெமோக்ராபிக்ஸ், மக்கள் பற்றி படிக்கிறது. அடுத்து வந்து சோசியல் செக்டர் அப்படின்னு பார்க்கல, எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் இந்த டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம அந்த சோசியல் செக்டர் இனிஷியேட்டிவில. உதாரணத்துக்கு ரூரல் டெவலப்மெண்ட்டு அதாவது ஊரக வளர்ச்சித்துறை, அந்த துறைக்கு கீழே என்னென்ன ஸ்கீம்லாம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டு மத்திய ஊரக வளர்ச்சித்துறைக்குள்ள அந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ வந்து வருஷத்தில் 100 நாட்கள் வேலை வந்து செஞ்சுக்கலாம். அந்த ஊர்லேயே இருக்கிற ஏரியில் தூர் வர்றது, ரோடு வந்து சரி பண்ணுறது, இப்போ வந்து மரம் நடுறது போன்ற அவங்க ஊரை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த சில ஸ்கீம், மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்கீம் வந்து நலத்திட்ட உதவிகளையும் சரி இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது இந்த சோசியல் செக்டர்ஸு. ஸோ இதுக்கு இந்த இந்தியன் எக்கனாமி ஃபார் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ரமேஷ் சிங் அப்படின்றவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர பேசிக் NCERT புக்ஸ் இருக்குது, NCERTயில் +1 +2 புக்கு இருக்குங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த பொருளாதாரத்தை பற்றி அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நான் ரமேஷ் சிங் சொன்னது உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு NCERT புக்ஸை வந்து ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சுக்கலாம். இந்தியானா என்ன, இந்திய பொருளாதாரம், இந்திய பொருளாதாரத்தில் என்னென்ன இருக்குது, ப்ரைமரி செக்டர் என்ன, சர்வீஸ் செக்டர், அதாவது சர்வீஸ் செக்டர்னா பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டர், அவங்களுடைய ரோல் வந்து என்ன, இப்படிலாம் வந்து பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கலாம். வறுமை கோடுன்னு பார்க்கக்குள்ள இந்தியாவுடைய வறுமை கோடு எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு சம்பாதிச்சா அவங்க வந்து வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை கீழே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்தமாரி சில கமிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு 28 ரூபா ஏதாவது கிராமப்புறத்தில் வந்து சம்பாதிச்சாருன்னா 28 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கும் பட்சத்தில் அவர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இல்லை. நகரத்தில் இருக்கிறவங்க வந்து 36 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா அவங்க வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு கீழே இருக்கிறவங்க தான் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த NCERT புக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொருளாதாரத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த ரமேஷ் சிங்க புக்கு, சங்கர் IAS அகாடமி அவங்க ஒரு இந்தியன் எக்கனாமிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு போட்டிருக்காங்க. அந்த மெட்டீரியல் நம்ம எஸ்பெஷலி இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சார் நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸுங்க சார். அதுக்கு வந்து நோ சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்க சார்.
சுற்றுச்சூழல் பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், அதுக்கு வந்து ஸ்பெஷலா வந்து எந்த சப்ஜெக்டும் இதுவரைக்கும் இது பண்ணல. ஜென்ரலா கேட்பாங்க, ஜென்ரலா எப்படி வரும் டாபிக்னா, நான் சொன்ன மாதிரி இந்த கியோட்டோ ப்ரோட்டோக்கால், புதுசா எதனா டைகர் ரிசர்வ் கிரியேட் பண்ணிருக்காங்களா, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன், இந்தியாவில் உள்ள சட்டத்திட்டங்கள் என்ன, ஒருத்தர் வந்து ஃபாரஸ்ட்ல வந்து போறாரு அப்படின்னா அவருக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு பர்மிஷன் இல்லாமல் உள்ள போகலாமா, வனவிலங்குகளை வந்து வேட்டையாடலாமா, ஃபாரஸ்ட்ல வந்து ஃபயர் வந்து கிரியேட் பண்றாங்களே, அதெல்லாம் பத்தி வந்து நம்ம ஜெனரலா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை அடிப்படையான சில விஷயங்கள், அதாவது சுற்றுச்சூழல், சுற்றுச்சூழல்னா என்ன, அதுக்கான அமைப்புகள், அதாவது அட்மாஸ்பியர்ல இருக்க டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் பத்தி படிக்கிறோம். சுற்றுச்சூழல் சீர்கேடுகளில் இந்த பொல்யூஷனா நிறைய வந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாலாறு அந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா அந்த டேனரி தோல் பதனிடம் அந்த தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த டேனரி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து வந்து பார்த்தீங்கன்னா கழிவுகள் அதிகமாக வருது, அதெல்லாம் வந்து அந்த வேலூர் மாவட்டத்தையே கிட்டத்தட்ட வந்து பொல்யூஷன் பண்ணிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பூரில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரினால ஒரத்துப்பாளையம் அணையை வந்து அதிகமாக பொல்யூட் ஆயிருக்கு. ஸோ இந்தமாரி வந்து சுற்றுச்சூழலும் சுற்றுச்சூழலுக்கான சீர்கேடுகளும் அதை வந்து எப்படி பாதுகாக்கலாம், சட்டத்திட்டங்கள் மூலமாக எப்படி பாதுகாப்பது, இது எல்லாமே பேசிக்காக வந்து படிக்கிறது தான் இந்த என்விரான்மெண்டல், அதாவது ஈக்கோலஜி அல்லது பயோடைவர்சிட்டி எல்லாமே இதுக்குள்ளே சில அமைப்புகள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பிளான்ட்டை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாலும் சரி அல்லது இம்போர்ட் பண்ணாலையும் சரி பைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நம்ம இம்போர்ட் பண்ணுற ஒரு பிளான்ட்லேருந்து பெஸ்டிசைடு ரெசிடியூ எதுவும் இல்லை, எர்பிசைடு அதாவது களைகள் களையெல்லாம் எதுவும் இல்லை, இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுக்குறது தான் இந்த பைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட். இது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் ஹார்பரு போன்ற இடத்துல வந்து இது செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொரு அமைப்பும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் வந்து வச்சிருக்கா, நிறைய கமிட்டிஸ் இருக்கு, நிறைய கமிஷன் இருக்கு, நிறைய நிறுவனம் இருக்கு, அது வந்து நிறுவனத்தை பத்தி படிக்கணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா போஸ்கோ இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று ஒடிஷால கொண்டு வராங்க, அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 ஹெக்டேர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதாவது திக் ஃபாரஸ்ட் ஏரியா வந்து கிளியர் பண்ணிட்டு அந்த இடத்துல தான் அந்த இண்டஸ்ட்ரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த இண்டஸ்ட்ரி வரும்னு பாத்தீங்கன்னா நியாமகிரி அப்படின்ற ஒரு ஹில்ஸ், அந்த ஹில்ஸ்லாம் வந்து கவர் ஆகுது அந்த ஏரியால. அது வந்து அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் அவங்க வந்து பூர்வீகமாக வசித்துக்கிற இடம், அந்த இடத்துல வந்து சில முக்கியமான வைல்ட் லைஃப்லாம் இருக்குது, அது வந்து அவங்களுக்கு அந்த மரமும் சரி அந்த வாழ்வு இடமும் எல்லாமே புனிதமாக கருதுறாங்க. இது வந்து மத்திய அரசாங்கம் வந்து இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க, அவங்களுடைய எதிர்ப்பு காரணமாக அந்த இண்டஸ்ட்ரீஸ் வராமல் கிட்டத்தட்ட அந்த இண்டஸ்ட்ரி வந்தால் மேபி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அந்த இடத்துக்கு வரும். ஒடிஷா கொஞ்சம் பின்தங்கிய மாநிலமாக இருக்குது, தொழில் வளர்ச்சி பெரியும், அதனால் வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த மக்கள் கிட்டத்தட்ட 1800 அந்த திக் ஃபாரஸ்ட் ஏரியா திரும்பவும் கொண்டு வரதுக்கு நிறைய நாட்கள் ஆகும். ஸோ அதான் அந்த சுற்றுச்சூழல் வந்து எப்படிலாம் வந்து இதை போயிட்டுருக்கு, அது வந்து என்னென்ன பண்ணலாம், அது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஒரு சப்ஜெக்டை கொடுத்துருங்க. அதுக்கு எந்த ஒரு ஸ்டடீஸும் தேவையில்ல, நீ ஜென்ரலாக நம்ம நியூஸ் பேப்பர், சிவில் சர்வீசஸ் கிரானிக்கலில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஈக்காலஜி அண்ட் பயோடைவர்சிட்டின்னு ஒரு சாப்டர் வருது, அதில் வந்து என்னென்ன போயிட்டுருக்கு, என்னென்ன முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடக்குது, எங்கெங்கே எவ்வளோ ஃபாரஸ்ட் ஏரியா கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா டேராடூனில் இருக்குது, ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஒரு தடவை வந்து ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்தியாவுடைய இயற்கை வளங்கள் அதாவது வன வளம் எவ்வளோ இருக்குது. இப்போ ரீசெண்டாக 2013 ரிப்போர்ட்ஸ் வெளியிட்ருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23% இந்தியாவுடைய மொத்த வனப்பரப்பில் ஃபாரஸ்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 23% இருக்குது. பட் ஆனால் ஒரு கண்ட்ரி வந்து ஃபாரஸ்ட் ஏரியா வந்து மினிமம் ஃபாரஸ்ட் ஏரியா 33% மெயின்டைன் பண்ணணும். அப்படி இருக்கும் பட்சம் இன்னும் நம்ம வந்து 10% வந்து ஃபாரஸ்ட் ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணியவுடைய நிலைமையில இருக்கிறோம். அந்த 33% ஒரு நாட்டில் வந்து நம்ம ஃபாரஸ்ட் ஏரியா மெயின்டைன் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மும்மாறி மழை பெய்யும் சொல்லுவாங்க முன்னெல்லாம், அந்த ஈக்கோலஜிக்கல் பேலன்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதனால தான் இப்போ வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் மான்சன் பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் இந்த டைமில் பெஞ்சாதான் விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பெஞ்சாலும் சரி அதுக்கு பின்னாடி பெஞ்சாலும் சரி பயிர்கள் வந்து பாதிப்படையும், நிறைய வந்து இயற்கை வளங்களாக பாதிக்க வேண்டிய விவசாயமும் பாதிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நம்ம வந்து அடிப்படையான தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இக்காலஜி அந்த பயோடைவர்சிட்டி ரிலேட்டடாக வரும்.
சார் கடைசி டாபிக் வந்து ஜென்ரல் சயின்ஸுங்க சார். ஜென்ரல் சயின்ஸ்னா நம்ம சாதாரண படித்த சயின்ஸ், தட் இஸ் பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து இன்க்ளூட் ஆகுமா சார்?
ஜென்ரல் சயின்ஸ் அதே தான், ஜென்ரல் சயின்ஸ் நம்ம 6th to 10th நம்ம ஸ்டேட் போர்டில் படித்தேன் ஸ்கூலில் அந்த புக்ஸ் படித்தாலும் போதும். அது இல்லாமல் NCERTல 6th to 10th புக்கு எது படித்தாலையும் போதும். மரம்னா அது NCERT புக்ஸ் எதாக இருந்தாலும் ஒன்று தான், ட்ரீ. ஸோ ட்ரீயில் வந்து அது அந்த பேசிக்காக வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் பேசிக்கான குவஸ்டின்ஸ். ஃபிசிக்ஸில் வந்து சில யூனிட்ஸ் இருக்குது, மேக்னட்டிசம் அந்த மாதிரி சில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கு. அதை வந்து இன்வென்ட் பண்ணது யாரு, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆசிடிட்டி அண்ட் அல்கலினிட்டி அதெல்லாம் இருக்கும். எப்படி கெமிஸ்ட்ரி வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அதேமாரி பாட்னியில் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் அதனுடைய லீஃப் ஸ்ட்ரக்சரு, பேசிக்காக அதனுடைய ஃபங்க்ஷனு. ஜுவாலஜியில் ஹியூமன் பார்ட்ஸு அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுதான் இது பேசிக்காக ஒரு 6th to 10th புக்கு வந்து இந்த ஜென்ரல் சயின்ஸ் டாப்பிக்கே போதும். லாஸ்ட் இயர் குவஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்ம வானவில் எப்படி தோன்றுறது, ஸோ இந்த மாதிரி பேசிக்கான குவஸ்டினை கேட்டாங்க. சூரியனுடைய சுற்றுவட்ட பாதை வந்து ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார், ஸோ அது வந்து எப்படி இயங்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி சோலார் சிஸ்டம் ரொம்ப பேசிக்காக இருக்கிற ஒரு குவஸ்டினை தான் வந்து கேட்பாங்க. ஸோ 6th to 10th நம்ம அந்த நான் சொன்ன அந்த ஸ்டேட்ஸ் புக்ஸையும் அந்த என்சிஆர்டி புக்ஸை படித்தா போதும்
சார். அப்புறம் வந்து முன்னாடி சொன்னீங்க 2011 க்வெஸ்சன் பேப்பர்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் 17 க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ இந்த 200 மார்க்ஸ்க்கு வந்து எப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் இந்தந்த பார்ட்ல இருந்து இவ்வளவு க்வெஸ்சன் தான் கேட்கணும் அப்படின்னு ரூல் இருக்கா, இல்லை க்வெஸ்சன் பேப்பர் செட்டர் போடுத்து மாறுமா சார்?
ரூல் அப்படியே தான் இல்லை. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 100 க்வெஸ்சன் இருக்கும், 200 மார்க். 100 க்வெஸ்சன் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல 10 கேட்கணும், கான்ஸ்டியூஷன்ல 20 கேட்கணும், ஹிஸ்ட்ரியில 20 கேட்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு ரூல்ஸ் கிடையாது. அவங்க அந்த ஒவ்வொரு வருஷமும் குவஸ்டின் மாறும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2011 வந்து அதிகமாக வந்து அந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தாங்க, கிட்டத்தட்ட 15 கேட்டாங்க. எக்கனாமிக்ஸ் அதிகமாக கேட்டிருந்தாங்க. 2012 வருஷம் எக்கனாமிக்ஸ் அதிகமாக கேட்டிருந்தாங்க. 2013 பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன் 18 குவஸ்டின் வந்தது, ஹிஸ்ட்ரியும் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டுக்கு வந்து கொஞ்சம் பூஸ்ட் கொடுப்பாங்க. 2013 கான்ஸ்டியூஷன் கேட்டாங்கன்னா அடுத்த வருஷம் வந்து ஹிஸ்ட்ரிக்கு மேபி அதிக குவஸ்டின் கேட்கலாம், ஒரு 10 குவஸ்டின் அதிகமாக கேட்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். பட் அங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸே ஒரே ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் தான் வந்தது 2013. இப்போ 2011-13 பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வேரி ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிருப்பாங்க. பட் அப்படி என்னக்குள்ள அவங்களுக்கு வந்து என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுமே இது வரலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து எதுவும் நம்ம தேவையில்லை. எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, கான்ஸ்டியூஷன், ஜென்ரல் சயின்ஸ், எக்காலஜி அண்ட் பயாலஜி எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட்டாக படிக்கணும். ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தா தான் நம்ம எது கேட்டாலும் அங்கே அட்டன் பண்ண முடியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி மற்றதுக்கு விட்டுட்டா மேபி அந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாம், நம்ம எல்லாத்துக்கும் மார்க்ஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 60 க்வெஸ்சன் அட்டன் பண்ணிங்கனாவே போதும், 60 க்வெஸ்சனுக்கு ரைட் ஆரம்பிந்தால் 120 மார்க்ஸ், நல்ல ஒரு ஸ்கோர். இது வந்து ஜிகேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அதாவது யூபிஎஸ்சியில் நீங்கள் ஒரு 60 க்வெஸ்சன் வந்து கரெக்ட் ஆகிடுச்சுன்னா ஜிகேயில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். அதேமாரி க்வெஸ்சன் வந்து கான்ஸ்டியூஷனை நீங்கள் ஒரு 20 க்வெஸ்சன் கேட்கனா கண்டிப்பாக ஒரு நீங்கள் அந்த லக்ஷ்மிகாந்த் புக்கு ஃபுல்லாக த்ரோ பண்ணியிருந்தீங்கன்னா 17 to 18 க்வெஸ்சன் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அந்த புக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்னால் 4 க்வெஸ்சன் கொடுப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கான ஏஜ் எத்தனை வருஷத்துக்கு அவங்க வந்து ரிட்டையர் ஆவாங்க, ஒன்று ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். அதேமாரி அவங்க வந்து எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து இப்போ மேக்ஸிமம் 31 தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து 30 கொடுக்கலாம், ஆப்ஷன் ஒன்று வந்து 30 கொடுக்கலாம், அல்லது 35 வரைக்கும் கொடுக்கலாம். சுப்ரீம் கோர்ட் வந்து எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் மொத்தம் 4 அப்ஜெக்டிவ் அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொடுப்பாங்க. நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணக்குள்ள உதாரணத்துக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து மேக்ஸிமம் 31 இருக்கணும். மினிமம் குவாலிஃபிகேஷன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் அவர் வந்து ஹை கோர்ட்டில் வந்து தன்னை வந்து பதிவு பண்ணி அங்கே ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கான தகுதி இருக்குது. மேக்ஸிமம் வந்து 31 தான், அதுக்கு மேலே வந்து இன்னும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து கிடையாது. 31 ஒருத்தர் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரும் சேர்த்து தான் 31. ஸோ இந்தமாரி நம்ம வந்து தெளிவாக படிச்சிட்டோம்னா இந்த ஆப்ஷனில் வந்து நம்ம கரெக்டாக நம்ம கிளியராக கொடுத்துருவோம், இது தப்பு இதுதான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளியராக நம்ம ஆன்சர் வந்து இருக்கும். இதுதான் நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சிட்டோம் சுப்ரீம் கோர்ட்னா என்ன, அதனுடைய ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ், அது எங்கே இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் மீறுதுன்னா நம்ம வந்து டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்ஸ் தான் வந்து நம்ம மூவ் பண்ணணும். நிறைய விஷயங்கள் வந்து கேட்பாங்க சுப்ரீம் கோர்ட் பற்றி. ஒருத்தர் வந்து இந்த லக்ஷ்மிகாந்த் புக்கையும் இது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக சில அது படிக்கக்குள்ளே நிறைய நம்ம வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் படிக்கக்குள்ளே கண்டிப்பாக ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதேமாரி ஹிஸ்ட்ரி பார்க்கக்குள்ளே நீங்கள் என்சிஆர்டி புக்ஸ்லாம் வந்து படிக்கக்குள்ளே உதாரணத்துக்கு அக்பருடைய அவையில் வந்து ரெவென்யூ அதாவது வருவாயை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு யார் இருந்தார், அது 4 பேர் நேம் கொடுக்கலாம். அந்த அக்பர் பார்த்தீங்கன்னா நிறைய மண் சப்தாரி சிஸ்டம் போன்ற நிறைய சிஸ்டம்லாம் கொண்டு வந்தார். அதான் இந்தமாரி ஒரு பெக்யூலர் இருக்கும் ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொரு அரசருக்கும். வேதிக் பீரியட்னா ரிக்வேத, சாம, யசூர், அதர்வன, ஸோ 4 வேதங்கள் இருக்கும். ஒவ்வொரு வேதங்களும் ஒவ்வொன்றதை பற்றி சொல்லியிருக்கும். ஸோ கிளியராக அந்தந்த வேதங்கள்னா என்ன, இயர்லி வேதிக் பீரியட், லேட்டர் வேதிக் பீரியட்னு ரெண்டு இருக்கு. ஸோ இயர்லி வேதிக் பீரியட்ல என்னென்ன சொல்றாங்க அதில் வந்து பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லேட்டர் வேதிக் பீரியட்ல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து குவெஸ்டினை கேட்பாங்க. இது வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, கொடுக்கல, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுக்கலாம். இது வந்து நம்ம கிளியராக படிக்கக்குள்ள கண்டிப்பாக நான் அந்த ஆன்சர் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். நிச்சயமாக அது வந்து நம்ம ஒன்ஸ் அராப்பன் சிவிலைசேஷன்லேருந்து நம்ம அந்த ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல், மாடர்ன் மூணுமே வந்து ஃபுல்லாக க்ரோத் பண்ணிட்டோம்னா அவுட் ஆஃப் 10 க்வெஸ்சனுக்கு ஒரு 6 to 7 க்வெஸ்சன் வந்து நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம்.
இப்போ கரண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து தத்து சாருங்க சார். இப்போ அவர் வந்து இப்போ அக்டோபரில் தான் பதவியேற்றார். 14 months வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க சார். 14 months வந்து இவர் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கலாம் அப்படின்னு. இந்த டைம் வந்து எதை வச்சு சார், இது ஃபர்ஸ்ட்லேருந்தே 14 months இல்லை முன்னாடி வந்து இப்போ லோதா இருந்தார் சார், அவங்க எந்த பீரியட்லேருந்து போனார் சார்?
சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்குன்னு குறிப்பிட்ட கால அவகாசம் எதுவும் இல்லை. அதாவது ஒருத்தர் வந்து இவ்வளோ 2 வருஷம்னா அட்லீஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுவரைக்கும் எந்த ஒரு வரையறை சொல்லப்படலை. பட் ஆனால் ரீசெண்டாக பார்த்து நியூஸ் பேப்பரில் கேட்டிருந்தேன், நிறைய அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதை வந்து அட்லீஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு 2 வருஷத்துக்குன்னா ஒருத்தர் வந்து பதவி வகிக்கணும், அப்போ தான் அவரால் வந்து நல்லது என்ன செய்ய முடியும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துலேயே வந்து ரிட்டையர் ஆகிற மாரிலாம் இருப்பாங்க. அதாவது அவர் பதவியேற்றிருந்து 3வது மாதம் ரிட்டையர் ஆகிடுவார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவில். ஸோ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியிலிருந்து அவர் வந்து அந்த 3 மாதத்துக்குள்ளே தன்னுடைய பணியை வந்து முழுமையாக வந்து செய்ய முடியாது. அதுக்கு தான் வந்து இப்போ நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு, அதுக்கான கோரிக்கைகளையும் வச்சுருக்காங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம், அதாவது 2 வருஷம் மினிமம் வந்து ஒரு உச்ச நீதிமன்ற தலைமைக்கு மினிமம் 3 வருஷம்னா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணணும், சட்டத்திட்டங்கள் கொண்டு வரணும்னா அது வந்து பாராளுமன்றத்து மூலிமா தான் வந்து வரணும். இது வந்து வேற யாரும் நம்ம கொண்டு வர முடியாது. பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஃபார்முலா சொன்ன மாதிரி உச்ச நீதிமன்ற நீதி மினிமம் 1 இயராவது வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வந்தா வாய்ப்பு இருக்கு.
சமீபத்தில் போஸ்டல் பேங்கிங் சிஸ்டம் எக்ஸாம் நடந்துச்சுங்க சார், நான் அட்டன் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து இந்த யூபிஎஸ்சி இந்த சிலபஸும் அதுவும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்க மாதிரியே இருக்குங்க சார். அப்போ நம்ம சிவில் சர்வீஸ் பண்ணாலே மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் நம்மளால எழுத முடியும்ல சார்?
நிச்சயமாக, அதாவது இருக்கிறதுல ஹையஸ்ட் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் தான். ஆல்மோஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு ஒருத்தர் வந்து தயார் பண்ணிட்டாரு, தன்னை தயார் பண்ணிட்டு பட்சத்தில் அவங்க ஸ்டேட்டில் கன்சர்ன் ஸ்டேட் நடக்கிற ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம், அப்புறம் யூபிஎஸ்சி தவிர மற்றது வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே ரெக்யூப்மெண்ட் போர்ட், அது இல்லாமல் அப்புறம் என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாம்ஸ், அப்புறம் சிடிஎஸ் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் போன்ற எல்லா எக்ஸாமுக்கும் தன்னை தயார்படுத்திக்க முடியும். எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொஞ்சம் மாறும், அதாவது பேசிக்காக இதுதான் ஜிகே வந்து சாப்டர் இதுதான். மேபி அந்த கன்சர்ன் எக்ஸாமுக்கு நீங்கள் ஸ்டேட் சர்வீஸ் போகல, இப்போ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் நீங்கள் இது பண்ணல, ஜிகே வந்து காமனாக தான் இருக்கும். கூடுதலாக வந்து நீங்கள் சிசேட் அந்த இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பீங்க, காம்ப்ரஹென்ஷன் இதெல்லாம் படிக்கணும். பட் நம்ம டிஎன்பிசினுக்குல பொது தமிழ், ஜென்ரல் தமிழ் அப்படி இருக்கு, ஜென்ரல் தமிழ் வந்து நீங்கள் படிச்சாகணும். வேற ஏதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அவங்க வந்து ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, மென்டல் எபிலிட்டி, இது வந்து நம்ம சிசேட்டில் செகண்ட் பேப்பரில் வரத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பேங்கிங் எக்ஸாம் எக்ஸ்பெஷலி பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயார்படுத்திக்கலாம். பட் ஜிகே பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தயார் பண்ணால் கண்டிப்பாக அது போதும். அதே மாரி நீங்கள் போஸ்டல் சர்வீஸ் சொன்னீங்களா, அதுக்கான சிலபஸ் எடுங்க. ஆல்மோஸ்ட் இது அதுவும் ஜிகேயில் கவர் ஆகிடும். அதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட்டது, ஆப்டிடியூடு, ரீசனிங் எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்.
தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் ஃபர்ஸ்ட் பேப்பரில் என்னென்ன சிலபஸ், அதுக்கு எந்த மாதிரி தயார்படுத்தணும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பேப்பரில் எந்த மாதிரிங்க சார் வரும், அதுக்கு எத்தனை மார்க், எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எத்தனை மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க, அதோட சிலபஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
நேயர்களே, இந்த கேள்விக்கான பதிலை நாம் அடுத்த வர நிகழ்ச்சியில் கேட்கலாம். இது சென்ற வர நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. நேயர்களே, இதுவரை போட்டித் தேர்வுகள் குறித்த மாணவிகளின் சந்தேகங்களுக்கு பதிலளித்தார் நமது பல்கலைக்கழக நீர்நுட்ப மையத்தின் இளநிலை ஆராய்ச்சி உதவியாளர் டி அருள்குமார் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் எழுத வேண்டிய மின்னஞ்சல் முகவரி crstnau107.4@gmail.com.
மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே, வணக்கம்.